ගරු ජීවන් තොන්ඩමන් දරුමන්ති තුමා විනාඩි 13ක කාලයක් ඔබතුමන්ට.
ගෞරව සභේ තලමේ තංගම් ගෞරව උරුපනර අවர்களே எனது உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னோட நண்பர் சாணக்கியன் அவர்களின் தந்தை நேற்று தினம் காலமானார். அவருக்கு இந்த சபையில் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்கே மலையகத்தை பிரதித்துவப்படுத்தி ஒரு உறுப்பினர் இருந்தாங்களே, நான் போவேன்னு சொன்ன கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் இருக்காரு, நான் முழுசா முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களை கட்டாயம் தெரிவிக்கலாம். முதலாவதாக இன்னைக்கு நான் இந்த சபைக்கு வருகை தரும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களை விமர்சித்து தான் ஒரு உரை நிகழ்த்தணும்னு என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அவரோட வரவு செலவு திட்டத்தின் கீழே பல்வேறு விஷயங்களை முன் வச்சிருக்காரு. சில விஷயங்கள் வரவேற்கத்தக்கது, அதே நேரத்தில் சில விஷயங்கள் சாத்தியம் எப்படி சாத்தியப்படுவோம்னு அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. ஆனாலும் அரசாங்கத்தையோ இல்லாட்டி கௌரவ ஜனாதிபதி அவர்களையோ விமர்சித்து தான் இங்கே நான் என் உரையை நிகழ்த்தணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. அப்படி நினைச்சுதான் நான் இந்த சபையில் வந்து உட்கார்ந்து அடுத்த நிமிஷம் 28 மணி செய்திகளில் 2 நிமிஷம் வர்றதுக்காண்டி ஜீவன் தொண்டமான் ராஜினாமா பண்ணணும். நான் இந்த சபையில் தெளிவாகவே சொல்லுகிறேன், யாருக்குமே எந்த விதமான அருகதையோ உரிமையோ கிடையாது இன்னொரு உறுப்பினரை ராஜினாமா செய்ய சொல்றதுக்கு. அதை நான் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னொரு விஷயம், அப்படி நான் என்ன பெரிய தவறா சொல்லிட்டேன், நான் வந்து இதே சபையில தான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினரா, மலையக மக்களுக்கு இருமுறை வரலாறு காணாத சம்பள அதிகரிப்பை வழங்கின ஒரு அமைச்சரா என்னோட கருத்தை தெரிவிச்ச ஜனாதிபதியால அடிப்படை சம்பளத்தை கூட்ட முடிஞ்ச வாழ்த்துக்கள். ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவை நாங்கள் கூட்டுறோம்னு சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் நாங்கள் வந்து உட்காரும் போது நாங்கள் அடிப்படை சம்பளத்தை சொல்லலை, நாங்கள் வந்து இன்சென்டிவ் தான் சொன்னோம்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் தெளிவாக அந்த கருத்தை முன் வச்சேன். இப்போ அதுக்கு மறுக்கருத்தா அரசாங்கமும் ஜனாதிபதியும் பெருந்தோட்ட நிறுவனத்தோடு என்ன பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அதே மாதிரி அது எந்த பொறிமுறையில் வழங்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு தொழிற்சங்க ரீதியாக பதில் எங்களுக்கு கிடைக்கும், அது நாகரிகம். அதை விட்டதில் ஜீவன் தொண்டமான ராஜினாமா பண்ண சொல்லுங்கன்னு சொன்னா நான் கருத்து தெரிவிச்சதுக்கு ராஜினாமா பண்ணுமா? ஏன்னா நீங்க சிந்திச்சு பாக்கணும், இவங்க வந்து போன வருஷம் பட்ஜெட்ல 1700 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, அதை கொடுக்கல, அதுக்கு யாருமே ராஜினாமா செய்யல. போன வருஷம் பட்ஜெட்ல 4500 வீடு, எப்படி 10 வீடு 15 வீடு இல்ல, 4500 வீடு கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கே சொன்ன ஒரு செங்கல் கூட வைக்க முடியாதுன்னு, இன்னைக்கு பார்த்தா ஒரு செங்கல் கூட வைக்கல. அதே மாதிரி பதுல மாவட்டத்துல வீடு வழங்குறோம்னு ஒரு நிகழ்வு நடத்தி 2000 பேருக்கு வெத்து பேப்பரை கொடுத்து 237 பேருக்கு நான் தயாரிச்ச காணி உறுதி பத்திரத்தை வழங்கி பெரிய ஒரு அலப்பறை உருவாக்குறாங்க, அதுக்கும் யாரும் ராஜினாமா செய்யல. இது எல்லாத்துக்கும் ராஜினாமா செய்யாத நீங்க எந்த ஒரு அருகதையில் நான் ராஜினாமா செய்யணும்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து இந்த நாகரிகமற்ற விவாதத்தில் ஈடுபடணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஆனால் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் முன்வைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க தொழிலாளர்களுக்கு நீங்கள் வந்து 5000 மில்லியன் நிதி ஒதுக்கி இருக்கீங்கன்னு ஜனாதிபதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு, வரவேற்கத்தக்க விஷயம். அது மூலியமாக நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 200 ரூபா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அந்த பொறிமுறையில் மக்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அடிப்படை சம்பளம் 200 ஆக அதிகரிக்கிறதா இருந்தால் கட்டாயம் நாங்கள் அதை வரவேற்போம். ஏன்னா எங்களுக்கு புரியுது ஒரு அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு எதிர்பார்க்கறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நாங்கள் என்றைக்குமே சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த தடவை சம்பள அதிகரிப்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக 200 ரூபா அதிகரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். பெருந்தோட்ட நிறுவனத்தின் பெருந்தோட்ட சங்கத்தின் மூலியமாக ஒரு அறிவிப்பு விட்டால் கட்டாயம் எங்களுக்கு உறுதிபூர்வமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்கிறேன், ஒரு படி நீங்கள் மேலே போய் செய்யுங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் வர்த்தமானியாக அறிவிங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து 200 ரூபா அடிப்படை சம்பளம் வழங்க போகிறாங்க. நான் அப்படி இருக்கிற பட்சத்தில் வர்த்தமானியின் ஊடாக 1350 ரூபா என்று எழுதப்பட்ட வர்த்தமானியை அந்த மூணை கலட்டிட்டு அஞ்சை போட்டால் 1550 மாறிட போகுது. ஏன்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டாங்க தானே. எக்ஸ்கியூஸ் மீ Honorable Minister, with all due respect, let me just... No, Honorable Minister, 1 minute, please. You're older than me, I'm trying to give you that... No, just 1 minute. 1 minute, Honorable Minister. Once my speech is completed, I will listen to you completely. I gave you the same respect. I hope you can return the same respect. So, anyway, moving on from that. Inna porutta varakkiyum, adhe narathila, Janadhipathi avargal kittu oriyor chinna vendugol. Inda perindhota nirvanangala porutta varakkiyum, anaivarume... பல்வேறு கணக்கு வழக்க காமிக்கிறாங்க காமிக்கல அது வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க கொடுக்குற வேலை நாட்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. இன்னைக்கு வந்து இந்த சம்பளத்தை வழங்குறாங்க, ஆனா நாளைக்கு வந்து அதுல ஏதாச்சும் ஒரு நிபந்தனை இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய தவறாக தான் மாறும். இந்த விடயத்துல அரசாங்கத்துக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க நாங்க தயார், இதை நாங்க ஆரம்பத்துல இருந்தா சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி மேல எனக்கு நிறைய மதிப்பு இருக்கு, நிறைய நம்பிக்கையும் இருக்கு, கட்டாயம் அவர் சரியான முடிவுகள் எடுப்பார்னு. ஆனா அதே நேரத்துல பெருந்தோட்ட நிறுவனங்களோடையும் நாங்க வேலை செஞ்சிருக்கோம். அவங்க வந்து ஒரு விஷயம் முன்கதவு வழியா சொல்லிட்டு பின்கதவு மூலியமா வேற விஷயத்த இழுத்து எடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது அவதானமா இருக்கணும்னு தான் நான் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு என்னைக்குமே போன வரவு செலவு திட்டத்திலையும் இதான் சொன்னேன், வரவு எட்டனா செலவு பத்தம், அப்படிதான் நம்ம வந்து நாட்டை நடத்திட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால அந்த ரிஸ்கை எடுக்க முடியாது. நம்ம வந்து தெளிவா இருக்கணும் ஒரு விஷயத்துல, எஸ்ஓஇஸ் அதாவது ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ், அரசாங்கம் நடத்துற நிறுவனங்கள், அவங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்துதான் ஆகணும். குறிப்பாக நீங்க மலையகத்துல கூட பாத்துக்கோங்க, JDBSPC இருக்கு. JDBSPC-யை பொறுத்த வரைக்கும் யார் யார் சேர்மனா வராங்களோ ஒவ்வொரு தடவை அவங்க சேர்மனா வராங்க, இபிஎஃப் இடிஎஃப் கட்டாதனால அவங்களை வந்து கைது செய்யறாங்க, அடுத்த நாள் அவங்க பெயில் எடுக்கிறாங்க, திருப்பி ஒவ்வொரு அரசாங்கம் மாற மாற இது தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் இங்க உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்ல விரும்புறேன், 2020 ஆறு மாசத்துக்குள்ளார 1000 ரூபாய் சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன், 2024 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நான் பெற்றுக் கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் அந்த தொழில் அமைச்சு வெளியே வரும்போது ஊடகத்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம்தான், சம்பள அதிகரிப்பு நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடையாது, இதை நீங்க ஒரு வெற்றியா பார்க்காதீங்க. நான் உங்களை விமர்சிக்கிறதுக்காண்டி சொல்லல, இன்னைக்கு வந்து 1700 ரூபான்னு பேசும், ஆனா இதே இது 2 வருஷம் கழிச்சு 2000 ரூபான்னு பேசும், 4 வருஷம் கழிச்சு 2200 ரூபான்னு பேசும், எவ்வளவு காலத்துக்கு தான் நம்ம இப்படி ஏலம் போட்டுட்டே இருப்போம். இதே சபையில நான் பல்வேறு தடவை சொல்லியிருக்கேன், நம்மளால முடிஞ்சா ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்மளால முடிஞ்சா அந்த பொறிமுறையை மாத்தி உருவாக்கும், நம்ம இந்த நாள் கூலி முறைமை நம்மளுக்கு தேவைப்படாது, அவங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்ட் இன்கம் உருவாக்குனா கட்டாயம் மலையகத்துல வறுமை ஒழியும். இன்னைக்கு இந்த நாள் கூலி சம்பள முறைமை தான் ஒரு பிரச்சனையானது. இதுலயும் சில புத்திஜீவிகள் சொல்லுவாங்க, நீங்க தானே இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, அந்தந்த சூழலுக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதை காங்கிரஸ் செஞ்சிருக்கு, அதை யாரும் நிராகரிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் JDBSPC நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அதுல இருக்க தொழிலாளர்களோட பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, அது குறைய 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 நம்ம கடைசியில JDBSPC இழுத்து மூட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனா அதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம சிந்தனையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து JDBSPC நம்ம பாரோ எடுத்து அது மூலியமா நம்ம ஒரு பைலட் அவுட் க்ரோர் பைலட் ரெவன்யூ ஷேர் மோட்ல கொண்டு வந்து அங்க இருக்கிற காணிகளை அங்க இருக்கிற தொழிலாளர்கள் மற்றும் அவங்களோட குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுத்தா இன்ஃபார்மல் செக்டரையும் நம்மளால உள்வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்தந்த தோட்ட பகுதியில் இருக்க பலத்தையும் கூட்ட முடியும். அதே மாதிரி இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்த நான் சொல்றதுல ஏன் வாக்காளர்கள் மத்தியில நான் விமர்சனத்தை சம்பாதிப்பேன், ஆனா அதே நேரத்துல மக்கள் வந்து ஒரு சரியான பாதையில அவங்களை கொண்டு போகணும் தான் எனக்கு வாக்களிச்சிருக்காங்களே தவிர அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தேன் மாறி பொய்களை சொல்லி கவரை செய்ய வச்சு அவங்க மூலமா வாக்குகளை எடுத்து இங்க வந்து உட்கார்றதுக்கு நான் வரல. நீங்க வந்து 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்கீங்க, அட்டெண்டன்ஸ் இன்செட் மூலியமா 200 ரூபாய் ஒரு நாளைக்கு தொழிலாளர்களுக்கு வழங்குறதுக்கு, அது உங்களுக்கும் பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு பொறிமுறை, அது இறுதி கட்டத்துக்கு வரும்போது கட்டாயம் நீங்க பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா அதே நேரத்தில் இதுவரைக்கும் மலையகத்தில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன, நம்மளுக்கு வளங்கள் பத்த மாட்டுக்கு போதுமான அளவு, 864 பாடசாலைகள் இருக்கு, எத்தனை பாடசாலைகள் சரியான அபிவிருத்தியோட சரியான உட்கட்டமைப்பு வசதிகளோடு இருக்கு, அதே மாதிரி நுரேலிய மாவட்டத்தில் மட்டும் 6 பிரதான வைத்தியசாலைகள் இருக்கு, ஆனா எத்தனை வைத்தியசாலைகள்ல மக்களால போய் உட்கார்ந்துருக்க முடியும், காத்திருக்க முடியும், வளங்கள் எங்க இருக்கு. அதே மாதிரி பல்வேறு வீதிகள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நுரேலிய மாவட்டத்தில் மட்டும் 200 கிலோமீட்டர் வீதிகள் இருக்கு, அதாவது தோட்டப்புற வீதிகளா இருக்கட்டும் இல்லாட்டி பெரிய வீதிகளா இருக்கட்டும், 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு நீங்க சம்பளத்துக்கு வழங்கியிருக்கீங்க தப்பு இல்லை, ஆனா அதே நேரம் இந்த வருஷம் நீங்க 5000 மில்லியன் வழங்கியிருக்கீங்க, சரி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்னு இது ஒரு சட்டமா கொண்டாந்து அரசாங்கம் மூலியமாக தொழிலாளர்களுக்கு நீங்க வந்து வருஷம் வருஷம் 200 ரூபாய் கொடுங்க, யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த வருஷம் மட்டும் கொடுத்துட்டு ஒருவேளை நீங்க மாநிலசபை தேர்தல் வரதுக்காண்டி இது 200 ரூபாய் கொடுக்க முடியும். நான் இன்னொரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வரலாறுலே தான் முதல் தடவை அரசாங்கம் சம்பளத்தை வழங்கியிருக்கேன்னு. அது ஒரு தவறான கருத்து, அதை நான் இங்கே திருத்தியே ஆகணும். நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது, ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையில் உள்ள நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கேபினெட்ல இருக்கும் போதும், முன்னாள் அமைச்சர் கௌரவ திகாம்பரம் அவர்கள் கேபினெட்ல இருக்கும் போதும், அவங்க வந்து இதே மாதிரி தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துக்கு 100 ரூபா வழங்கியிருந்தாங்க. அதே பொறிமுறையில தான் இங்கே 200 ரூபா வழங்கப்படுது, அது தவறு கிடையாது. ஆனா அதே நேரத்தில் இதை நீங்க எப்படி சஸ்டெயின் பண்ண போறீங்க? ஏன்னா இது வந்து ஒரு தனியார் துறை, இது ஒரு தனியார் துறை. அதே நேரத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்தா கட்டாயம் மலையக பார்க்காத ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இருக்கிற பாடசாலைகள்ல இருந்து அனைத்து அத்தியாவசியமான வரப்பிரசாதங்களுக்கு நம்ம தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும், அபிவிருத்தி கொண்டு வர முடியும், வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். நாங்க ஆட்சியில் இருக்கும் போது எங்க கிட்ட நிதி ஒதுக்கீடு கிடையாது. ஆனா இன்னைக்கு 159 பேர் நீங்க இங்க இருக்கீங்க, ஜனாதிபதி அவர்கள் இருக்காரு. நான் ஒரு விஷயம் வெளிப்படையாவே சொல்றேன், இந்த நாட்டில் உள்ள ஒரு இளைஞரா சொல்றேன், ஒரு அரசியல்வாதியா இல்லாம, ஜனாதிபதி அவர்கள் நாட்டை பாரம் எடுக்கும் போது அது ஒரு அரசியல் புரட்சி. அவர் என்ன பண்ணிருக்க, முதல் 100 நாட்கள் தேவையான மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, யாராலையும் பதிலும் சொல்லியிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு 1 வருஷம் கடந்து போயிருக்கு. நாடை விடுங்க, மலையகத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு எல்லாத்தையும் விட, நுரேலிய மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகள் இன்னைக்கு மாயமாக பதுல மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் கிட்ட பதில் கேட்கணும்னு இருந்தா, ஆனா கௌரவ அமைச்சர் அவர்கள் பதில் கட்டாயத்துக்கு அவர் பதில் தெரிவிப்பாருன்னு சொல்றேன். இறுதியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்க சொல்ல விரும்புறேன். இங்க வந்து 1750 ரூபா எங்க தானே தலைவர் ஜனாதிபதி அவர்கள் வழங்கிட்டாருன்னு அறக்குவோல் விட்டுற சில உறுப்பினர்களும், அதுக்கு உடந்தையா டேபிளை தட்டிட்டு இருக்க சில விஷயம் தெரியாத உறுப்பினர்கள் கிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து இதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்த 1700 ரூபா கிடையாது, ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி 2138 ரூபா. ஆனா அதை நான் இப்ப கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு புரியுது நீங்களே கஷ்டப்பட்டுதான் சம்பளத்தை அதிகரிச்சிருக்கீங்க. ஆனா இந்த சபைக்கும் தெரியட்டும், மக்களுக்கும் தெரியட்டும், இன்னைக்கு அரசாங்கம் ஜீவன் தொண்டமான் சொன்ன 1700 ரூபா சம்பளத்தை தான் வாங்கியிருக்கு. அதே நேரத்தில் ஜீவன் தொண்டமான 1700 ரூபா சம்பளம் வழங்கணும்னு சொல்லும் போது நிராகரிச்ச ஆளும் தரப்பினர் சம்பள நிர்ணய சபையில வந்து வாக்களிக்காம, சம்பள நிர்ணய சபையில வந்து வாக்களிக்காம 1700 ரூபாய்களால ஏத்துக்க முடியாது, இது தவறான ஒரு நம்பர்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்ச சில உறுப்பினர்கள் இன்னைக்கு சொல்றாங்க 1700 ரூபா தான் எங்களுக்கு ரொம்ப பொருத்தமான சம்பளம். ஆகவே எங்களோட கோரிக்கையை ஏற்று மக்களுக்கு நீங்க ஜனவரி மாசத்திலிருந்து 1700 ரூபா 1750 ரூபா மன்னிக்கணும், 1750 ரூபா சம்பளம் வழங்கினோம்.
என்னோட
மனமார்ந்த நன்றிய அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி
மினிஸ்டர்.
மந்திரி துமணி, ජීවන්ත වණ්ඩමන් මන්ත්‍රීතුමා, මේ ප්‍රශ්නය පිළිබඳ යම් සැකයක ඉන්නවා කියලා මට හිතෙන නිසා මම මේ කතාව ඔබතුමාට කියන්නේ. විශේෂයෙන් මේ වතු කම්කරුවන්ගේ වැටුප පිළිබඳව අපි අකණ්ඩව රජයක්ලෙස මැදිහත් වුණා. එනිසා කරු මන්ත්‍රීතුමා, ඔබ දන්නව හොඳටම වතු කම්කරුවන්ගේ පඩි වැඩි කරන්නේ සාමූහික උසමෙන් තමයි. හැබැයි සාමූහික උසමෙන් පඩි වැඩි කිරීම සඳහා අපි බලන් හිටියොත් තව අවුරුදු 1.5ක් තියෙනවා. ඔබතුමා දන්නව ගිවිසුම තව කාලයක් තියෙනවා. එතකොට ඔබතුමා මේ අහන ආකාරයට මේ වැටුප් වැඩිම පිළිබඳව අපි ආණ්ඩුවක් හැටියට ගියාය වැදි ජනාධිපතිතුමා පොරොන්දු වුණා මේක ලබා දීම සඳහා ගත හැකි උපරිම ක්‍රියාමාර්ග ගන්නවා. ඒ අනුව තමයි වතු හාම්පුතුන් සාම්පුතුන්ගේ සම්මේලන මේ සියලු දෙනා එක්ක සාකච්ඡා කරලා රුපියල් 200ක් බේසික් සැලරි එක මූලික වැටුපට රුපියල් 200ක් එකතු කරන්න එයා එකග වුණා. ඒ වගේම ආණ්ඩුව වෙනත් රුපියල් 200ක් දෙනවා, ඒක පැමිණීමේ දීමනාව මත ලබා දීම සඳහා යම් එකඟතාවයක් ඒගොල්ලෝ කරලා තියෙනවා. අපි ඒකට අදාළ ගෙවන්නේ කොහොමද, රීඉම්බර්ස් කරගන්නේ කොහොමද කියලා යට කියලා තියෙනවා. ඒ නිසා සැකහැර ඔබතුමාට මම කියන්නේ, සැකහැර ඔබතුමාට කියන්නේ ආණ්ඩුව මේ ගත්ත තීරණය ජනවාරි 1 වෙනිදා වෙනකොට, මේ මොකද දෙසැම්බර් 5 වෙනවනේ මන්ත්‍රීතුමා ආයෙ සම්මත වෙන්නේ. ඒ අනුව අපි ඒ මුදලුත් වෙන් කරලා ලබන අවුරුද්දේ මුල සිට ජනවාරි සිට තමයි මේක ක්‍රියාත්මක කරන්න වෙන්නේ. ඒ අනුව සැකහැර ඔබතුමා දැනගන්න රුපියල් 200ක් බේසික් එකට එකතු වෙනවා, 200ක් පැමිණීමේ දීමනාව ලෙස ඉන්සෙන්ටිව් එකක් එයාට හම්බ වෙනවා. ඒ අනුව දින 25 වැඩ කරොත් එම රුපියල් 10000ක් එයාට හම්බ වෙනවා. ඒක සහතික කරලා අපි කියනවා ඒක හම්බ වෙනවා කියලා.
ඉස්තතේ ඔබතුමන්ට කෙටි අවසන් කරන ගෞරවන්තයෝ,
ගෞරව අමචර් අවර්ගලකන ඔරියෝ රිෂන් තලීපඩති ආගනෝ. ಅದල கூட்டொப்பந்தம் மூலியமா தான் சம்பளத்தை அதிகரிச்சோன்னு சொன்னீங்க. ஆனா அது ஒரு தவறான விஷயமாகும். ஏன்னா கூட்டொப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலாகுது. இது வந்து கூட்டொப்பந்தம் மூலியமா செய்யல, சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தான் செஞ்சோம். அதே நேரத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கட்டாயம் குடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மூலியமாக அழுத்தங்களோ இல்லாட்டி அவங்க வளமையா பண்ற கபடத்தனத்தையோ பண்ணா எங்களோட முழுமையான ஆதரவு இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆனா அதுக்காண்டி ராஜினாமா செய்யணும்னு சொல்றது ரொம்ப
தாற்பரத்தியாய்
மந்திரிதுமா மிக தமிழ் பிரச்சனை சாமூக கிவசம விறத்திய சமதி அவருது பகாக் சாக்கச்சா நோக்கிற ஹாம்பூத் எக்க பெத்த கட்டியா விறத்திய சமதி அப்படி எக்க பெத்த மேக அது அது ஜெகாரின் ஏகோல மேக சாமூக கிவசம அசங்கரன் ஆவினே பண்டி பிரச்சனை நிசாம் அப்ப சாமூக கிவசமாக நேத்துவ கியாட்ட பசே அவசானே படிபாலக சபாவட்ட அவில்ல தமா இக்கங்க உண்ணி அப்ப 1350 என்சா ஒபத்துமா கியனா வகே அப்ப அப்ப பலாபுரத்து வேணும் மே 200 நிச்சிதவ பேசிக் எக்கட வெடி வேணும் ஏ வகேம இத்தர ருபியால் 200 ஆண்டுவெන් දෙනවා දින 25ක් වැඩ කරොත් රුපියල් 10000 අනිවාර්යෙන් වතු කම්කරුවන්ගේ මාසික වැඩපොට එකතු වෙනවා කියන එක අපි සහතික කරලා කියනවා. ඒක නිශ්චිතව ලැබෙනවා. නොලැබුණොත් ඒ සටනට ඔබතුමාටත් ආරාධනා කරනවා.
කාලී පිළිමවල ප්‍රශ්නයක් තියෙනවා ගරු මන්ත්‍රීතුමා.
25 நாள் வேலைக்கு வந்தா சம்பளம் கொடுக்கப்படும் சொல்றீங்க. 25 நாட்கள் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேலை கொடுத்தா நம்ம கட்டாயம் வேலைக்கு வரும், கவலையே படாதீங்க. நன்றி.
இஸ்ரேல் துமன்ட்டு